إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பேறு கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கை மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பரிபூரணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய ஆன்மீக துறையையும் உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட துறைகளையும் எப்படி சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிபூரணமான வழிகாட்டுதல்கள் இந்த மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக போதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக துறையை எந்த அளவுக்கு பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அல்லாஹுக்கும் தனக்கும் இடையிலே உள்ள தொடர்பை எவ்வளவு சீரமைத்துக் கொள்ள அந்த மனிதன் கடமைப்பட்டிருக்கிறானோ, அதே போன்று தன்னுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் ஏனைய மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் நடைமுறை வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாம் அந்த மனிதனிடத்திலே வேண்டி நிற்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த துறையில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும், எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும், அந்த மனிதன் முகம் கொடுக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளும், அந்த மனிதன் ஈடுபடக்கூடிய அனைத்து துறைகளுக்குமான வழிகாட்டுதல்களும் இந்த மார்க்கத்திலே மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒழுக்க விழுமியங்களையும், அவன் தன்னுடைய பண்பாடுகளையும், நற்குணங்களையும் எந்த அளவுக்கு சீரமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான் என்பதனை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களோடு மிக தெளிவாக உரையாடி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை புகழ்ந்து பாராட்டி சொல்லும் பொழுது, இன்னக லஅலா குலுகின் அலீம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிகச்சிறந்த ஒழுக்க விழுமியங்களையும் மிகச்சிறந்த நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபி அவர்களுடைய நட்பண்புகளையும் சிறந்த பண்பாடுகளையும் முன்வைத்து நபி அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போன்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும், ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக துறையை சீரமைக்க வேண்டும் என்பதனை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி ஹதீஸ்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய ஒழுக்க விழுமியங்களையும் நற்குணங்களையும் பண்பாடுகளையும் எந்த அளவுக்கு சீரமைக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்பதனை பற்றியும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸினை அறிவிக்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم ان المؤمن لا يدرك بحسن خلقه درجه الصائم القائم. ஒரு மனிதன், ஒரு முஃமின் இரவிலே நின்று வணங்கக்கூடியவனாக இருக்கிறான், பகல் காலங்களிலே நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த முஃமின், இந்த முஸ்லிம் தன்னுடைய இப்படியான வணக்க வழிபாடுகளின் மூலமாக எவ்வளவு உயர்ந்த பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்கிறானோ, அதே உயர்ந்த பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் இரவிலே நின்று வணங்காத, பகல் காலங்களிலே நோன்பு நோக்காத ஒரு சாதாரண முஸ்லிம் தன்னுடைய நற்பண்புகளின் மூலமாக ஒழுக்க விழுமியங்களின் ஊடாக அடைந்து கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒழுக்கத்தின் மாண்பை பற்றி இந்த ஹதீஸிலே எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி, சிறந்த பண்பாடுகளை பற்றி தன்னுடைய சமூகத்திற்கு போதித்த நபி அவர்கள் வெறும் போதனைகளாக, வெறும் வாய் வார்த்தைகளாக இவைகளை தன்னுடைய உம்மத்தினருக்கு போதிக்காமல் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக இந்த உண்மைகளை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அன்னை அவர்களே, கைஃப கான குலுகு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள், நபியவர்களுடைய பண்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்தன? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யோசிக்கிறார்கள், இது ஒரு சாதாரண கேள்வியாக இருந்தாலும் இதற்கான பதில் மிக விரிவாக அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து துறைகளுக்கும் நபி அவர்கள் நடைமுறை வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த குடும்ப தலைவனாக, மிகச்சிறந்த தந்தையாக, மிகச்சிறந்த கணவனாக, மிகச்சிறந்த முதலாளியாக, மிகச்சிறந்த வியாபாரியாக, மிகச்சிறந்த படை தளபதியாக, மிகச்சிறந்த போர் வீரனாக என்று வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் அனைத்து மட்டங்களிலும் தான் ஒரு இறை தூதுவர் என்பதற்கு முன்னால், நான் ஒரு நபி என்பதற்கு முன்னால் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபித்துவத்திற்கு முன்னால் மனித நேயத்தை உலகத்திலே பறைசாற்றியவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி அவர்களுடைய பண்பாடுகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா? அல் குர்ஆனை படியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து துறைகளுக்குமான போதனைகளை அல் குர்ஆன் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அனைத்து போதனைகளையும் அனைத்து வழிகாட்டுதல்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸிலே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனும் ஹதீஸும் நபி அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு வலியுறுத்தி எந்த ஒழுக்கத்தை பற்றி எங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றனவோ, எந்த பண்பாடுகளை பற்றி எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றனவோ, அந்த ஒழுக்கம் என்ற தலைப்பிலே, அந்த மிகச்சிறந்த பண்பாடுகள் என்ற பாடத்திலே எமது சமூகம் எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, விசேஷமாக எமது சமூகத்தின் கண்களாக கருதப்படக்கூடிய எதிர்கால முஸ்லிம் சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக கருதப்படக்கூடிய எமது வாலிப சமூகம், படிக்கக்கூடிய மாணவ சமூகம் இந்த ஒழுக்கம் என்ற தலைப்பிலே இஸ்லாம் எங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த பண்பாடுகளை வாழ்க்கையிலே ஏற்று நடக்கும் பாடத்திலே எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் உற்று நோக்குவோமாக இருந்தால் மிக பெரும் கவலைப்பட வேண்டிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று வாலிப சமூகம், எமது படிக்கக்கூடிய மாணவ சமுதாயம் நாகரீகம் என்ற பெயரிலே, அனாச்சாரம் என்ற பெயரிலே அந்த மேற்குலகம் எவைகளை எல்லாம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் கலாச்சாரம் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நவ நாகரீகம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக, இவைகளின் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக எமது வாலிப சமூகம் மாறியிருக்கும் அவல நிலையை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எமது படிக்கக்கூடிய மாணவ சமூகம் எந்த நோக்கத்துக்காக, எந்த லட்சியத்துக்காக பெற்றோர்கள் படிக்க வைக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய கல்விக்காக, அவர்களுடைய எதிர்கால நலனுக்காக பெற்றோர்கள் ஓடாக உழைக்கிறார்கள், அவர்கள் தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுடைய லட்சிய கனவுகளிலே மண்வாரி போடக்கூடியவர்களாக எமது படிக்கக்கூடிய மாணவ சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த நவீன யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்த யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன யுகத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகம் எவைகளை எல்லாம் நாகரீகம் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறதோ, எவைகளை எல்லாம் கலாச்சாரம் என்ற பெயரிலே மேற்குலகம் உலகத்திலே அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறதோ, அவைகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களாக அவைகளை நாகரீகம் என்று ஏற்றி அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களாக எமது வாலிப சமூகம் மாறியிருக்கிறது, படிக்கக்கூடிய மாணவ சமூகம் மாறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த போதனைகளை எல்லாம், எந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, அவைகளெல்லாம் எங்களுக்கு பிற்போக்காக தென்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் நவ நாகரிக யுகத்துக்கு ஒத்து செல்லாத வாழ்க்கை முறை என்று அவைகளை உதறி தள்ளியவர்களாக எமது வாலிப சமூகம் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அடித்து சொல்கிறார்கள், காலங்கள் மாறினாலும், உலகத்தின் நாகரிகங்கள் உருண்டோடினாலும், மாற்றமடைந்தாலும், எவ்வளவுதான் முன்னேற்றமும் மேம்பாடும் உலக நாகரிகம் கண்டாலும், ஒரு மனிதன் உலகத்திலே ஏற்று நடக்க வேண்டிய, ஏற்று நடக்க தகுந்த மிகச்சிறந்த பண்பாடுகளும் மிகச்சிறந்த கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய வாழ்க்கை முறை என்னுடைய வாழ்க்கை முறைதான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று படிக்கக்கூடிய மாணவ சமூகம் கல்வித்துறையில் எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, ஆன்மீக துறையில் எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, ஒழுக்க விழுமியங்களை ஏற்று நடப்பதில் எந்த தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எமது சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக, எமது முஸ்லிம் சமூகத்தின் எதிர்கால தலைவர்களாக, எந்த தலைமுறையினரை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ எதிர்காலத்திலே சமூகத்தை வழிநடாத்துவார்கள், மார்க்கத்திற்காக உழைப்பார்கள், மார்க்கத்தை நிலைநிறுத்துவார்கள். எமது சமூகம் எமது மார்க்கம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்களையும் அறைகூவல்களையும் முறியடிக்கக்கூடியவர்களாக எதிர்காலத்திலே வளர்வார்கள் என்று எந்த வாலிபர்களின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த வாலிபர் சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அவர்கள் சமூகத்தின் எதிர்பார்ப்பிலே மண்வாரி போடக்கூடிய நிலையில் ஒருபொழுதும் இருந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, எமது சமூகம் எந்த அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? உலகளாவிய ரீதியில் மிக பெரும் சவால்களுக்கும் அறைகூவல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எமது படிக்கக்கூடிய மாணவர் சமூகம், எமது வாலிபர் சமூகம் இவைகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார்கள்? எதிர்காலத்திலே மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, சமூகத்தை நிலைநிறுத்துவதற்காக எப்படி தகமையுள்ளவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எமது இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம், எமது மாணவர் சமூகம் கல்வித்துறையில் தேக்க நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமூகமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் தேக்க நிலையில் இருக்கும் சமூகம் என்று அந்நியர்களால் கூட விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு கல்வித்துறையில் ஒடுக்கப்பட்டவர்களாக, ஒதுங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கும் அவல நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் நவீன ஊடகங்களின் பின்னால் ஈர்க்கப்பட்டவர்களாக, விளையாட்டுத் துறையில் சாகசங்களை நிகழ்த்த வேண்டும் என்ற ஈர்ப்பின் காரணமாக தங்களுடைய லட்சியங்களை மறந்தவர்களாக வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய நவீன மீடியாக்கள் முஸ்லிம்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன. நவீன ஊடகங்கள் முஸ்லிம்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்கலாம், முஸ்லிம் இளைஞர்களையும் யுவதிகளையும் எப்படியெல்லாம் மார்க்கத்தை விட்டு தூரமாக்கலாம், சமூகத்தை தலைமை தாங்கும் தகுதியிலே இருந்து எப்படியெல்லாம் ஓரம் கட்டலாம் என்பதற்கான அனைத்து விதமான சதித்திட்டங்களையும் நவீன ஊடகங்கள் மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றன. இவைகளை விளங்கிக் கொள்ளாமல் எமது மாணவ சமூகம், வாலிப சமூகம் இந்த மீடியாக்களின் பின்னால் ஈர்க்கப்பட்டவர்களாக, அவைகளின் பின்னால் ஓடக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சிலருடைய நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் பேரளவில் எமது கல்வியை தொடரக்கூடியவராக இருந்தாலும், நாங்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கல்வி நோக்கமாக கிடையாது, எதிர்காலத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது நோக்கமாக கிடையாது, மாற்றமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதனை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று இள வயதிலே நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டும், 10 வயதிலே கையிலே ஒரு போன் இருக்க வேண்டும், 15 வயதிலே கையிலே ஒரு பைக் இருக்க வேண்டும், 20 வயதை அடைய முன்னால் ஒரு ஜோடி கிடைக்க வேண்டும் என்ற மனப்பாங்கிலே எமது மாணவ சமூகம், வாலிப சமூகம் தமது லட்சியத்தை விட்டும் தடம் புரண்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது வாலிப சமூகம், மாணவ சமூகம் ஆன்மீக துறையில் வீழ்ச்சி கண்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஒழுக்க விழுமியங்களிலே அவர்கள் வீழ்ச்சி பாதையில் காணப்படுகிறார்கள். சமூக சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறையில் மிக மோசமான தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எமது மாணவ சமூகம், எமது வாலிப சமூகம் இன்றைய காலத்திலே எமது நாட்டில் முகம் கொடுக்கும் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றன. இது வாலிபர்களோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. மார்க்கப்பத்திலே, ஒழுக்க விழுமியங்களிலே, சமூக சிந்தனையிலே, கல்வித்துறையிலே என்று இந்த 4 அடிப்படைகளிலும் அதன பாதாளத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வீழ்ச்சி வாலிபர்களை மாத்திரம், மாணவ சமூகத்தை மாத்திரம் பாதிக்கக்கூடியது அல்ல. மாற்றமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பாதிக்கக்கூடியது. சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய வீழ்ச்சியாகத்தான் இந்த வீழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவர்களுடைய இந்த நிலைமைக்கு இவர்கள் மாத்திரம் காரணம் அல்ல, மீடியாக்களை மாத்திரம் குறை சொல்ல முடியாது. மீடியாக்களை மாத்திரம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கப்பற்றையும் சமூக சிந்தனையையும் ஒழுக்க விழுமியங்களையும் கல்வித்துறையில் ஆர்வத்தையும் ஊட்டும் விடயத்தில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் தங்களை தாங்கள் விரவிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், உலகத்தோடு சம்பந்தப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இவைகள் மாத்திரமல்ல, இவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாற வேண்டும், ஆன்மீக துறையில் ஈடுபாடுடையவர்களாக வளர வேண்டும், சமூக சிந்தனையுடையவர்களாக வளர வேண்டும், எதிர்காலத்திலே சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் வளர வேண்டும், ஒழுக்க விழுமியங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கல்வித்துறையில் மேம்பாடு காண வேண்டும் என்றால் அந்த மாணவர்களை மாத்திரம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதில், மாணவ சமூகத்தின் தலை மீது மாத்திரம் பொறுப்புகளை சுமத்தி விடுவது புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது. அவர்களின் பின்னணியிலே பெற்றோர்களின் பங்களிப்புகள், பெற்றோர்களின் கடமைகள், அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தியாகங்கள் எவ்வளவெல்லாம் இருக்கின்றன என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பிள்ளைகளை வெறும் பொருளாதார நோக்கத்திற்காக மாத்திரம் வளர்க்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தை பற்றி, ஒழுக்க விழுமியங்களை பற்றி, அவர்களுடைய சமூக சிந்தனைகளை பற்றி, அவர்களுடைய கல்வித்துறை ஈடுபாடுகளை பற்றி அக்கறை அற்றவர்களாக நிறைய பெற்றோர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் 15 வயதை தாண்டியதோடு 16 வயதை தாண்டியதோடு குடும்ப சுமைகளை எல்லாம் அவர்களுடைய தலைகளிலே நாங்கள் சுமத்தி விடுகிறோம். இப்பொழுது குடும்பத்தை இழுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உன்னுடைய தலை மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை நீதான் சுமக்க வேண்டும், நீதான் சம்பாதிக்க வேண்டும், நீ படித்தது போதும் என்று அவர்களுடைய கல்விக்கு முதல் முட்டுக்கட்டையாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகள் கல்வித்துறையில் ஈடுபாடு காட்டாதவர்களாக அவர்கள் மாறுவதற்கு இந்த பெற்றோர்களுடைய மனோநிலைமை ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எமது பிள்ளைகள் படித்து எதனைத்தான் கிழிக்கப் போகிறார்கள், எதனைத்தான் சாதிக்கப் போகிறார்கள், அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பினால், ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பினால் எங்களுக்கு சம்பாதிக்கலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம், நிம்மதியாக வளமாக உலகத்திலே வாழலாம் என்ற மனோநிலைமையின் மூலமாக அதிகமான பெற்றோர்கள் சமூகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே பொருளாதாரம் நோக்கமல்ல, உலகத்திலே எமது மார்க்கத்தை பேணியவர்களாக, எமது இஸ்லாத்தை பேணியவர்களாக, எமது சமூகத்தை பாதுகாத்தவர்களாக, ஒழுக்க விழுமியங்களை கை கொண்டவர்களாக தலையிலும் இருந்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. உலகத்திலே பொருளாதார வளத்தோடு வாழ்கிறோம், உயர்ந்த குடும்பங்களிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக, சமூகத்திலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உலகத்திலே வாழ்வது அல்ல, எமது மார்க்கத்திற்காக வாழக்கூடியவர்களாக, சமூகத்திற்காக வாழக்கூடியவர்களாக எமது பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய தலையின் மீது குடும்ப சுமைகளை சுமத்தியதன் பின்னால் அந்த பெற்றோர்கள், அந்த தாயும் தந்தையும் பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். உழைக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோருடைய ஸ்தானத்தை அடைந்து கொள்கிறார்கள். அந்த பிள்ளை எந்த நேரத்தில் வீட்டிலே இருந்து வெளிப்பட்டாலும் பெற்றோர்களுக்கு கேட்பதற்கு தைரியம் கிடையாது. மகன் தோளளவு வளர்ந்து விட்டான், அவனுடைய உழைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் குடும்ப தலைவனாக மாறியிருக்கிறான், அவனிடத்திலே கேள்விகள் கேட்க முடியாது, அவனை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய உழைப்பில் நாங்கள் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், அவனுடைய உழைப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையின் காரணமாக நிறைய பெற்றோர்கள் மௌனிகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த பிள்ளைகள், அந்த சிறார்கள், அந்த வாலிபர்கள் தாங்கள் நினைத்த அமைப்பில் வாழ்க்கையை அவர்கள் ஓட்டிச் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுடைய கடமை 15 வயதோடு முடிந்து போவது அல்ல. அந்த பிள்ளைகளை மிகச்சிறந்த நபர்களாக, மிகச்சிறந்த தலைமுறையினராக மாற்றும் வரைக்கும் பெற்றோர்களுடைய தலையில் பிள்ளைகளுடைய பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மிகச் சரியாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாணவ சமூகம், எமது வாலிப சமூகம், அவர்களுடைய வாழ்க்கை போங்கை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மீடியாக்களின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள், போதை பழக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமையிலே இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவர்களை மார்க்கம் எதிர்பார்க்கும் பாதையில் வழி நடாத்த வேண்டும் என்றால் பெற்றோர்கள் என்ற தரப்பினரும் ஆசிரியர்கள் என்ற தரப்பினரும் தங்களுடைய கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய, வாலிபர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பாதையில் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ அதே போன்ற சரி பாதி ஆசிரியர்களுடைய தலையிலும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய, மாணவ சமூகத்தினருடைய, வாலிபர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களுமாக இருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள் நேரான பாதையில் நடக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக ஆக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் என்ற ஒரு கண்ணும் ஆசிரியர்கள் என்ற ஒரு கண்ணும் பார்வை உடையதாக ஒளிமயமானதாக இருக்குமாக இருந்தால் எதிர்கால தலைமுறையினர் சீரான பாதையில் நடை போடுவார்கள். இந்த பெற்றோர்கள் என்ற சிறகும் ஆசிரியர்கள் என்ற சிறகும் ஒழுங்காக அடிக்குமாக இருந்தால் எமது எதிர்கால தலைமுறையினருக்கு உயரே பறக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு இறக்கைகளும் ஒடிந்து போகுமாக இருந்தால், இரண்டு கண்களும் குருடாக மாறுமாக இருந்தால் எதிர்கால தலைமுறையினரின் அந்த வாழ்க்கை இருள்மயமானதாக மாறிவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை மார்க்கத்திற்காக வளர்க்க வேண்டும், ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும், ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும், சமூக சிந்தனையை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர்களுக்கு நாங்கள் கல்வியை கொடுப்போமாக இருந்தால் அந்த கல்வித்துறையின் மூலமாக மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக, சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அப்படி இல்லாமல் கல்வியின் மூலம் வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம், வெறும் பட்டங்களை மாத்திரம், வெறும் காஜபணங்களை மாத்திரம் நோக்கமாக கொள்வோமாக இருந்தால் இந்த தலைமுறை எதிர்காலத்திலே எமது சமூகத்தின் பொறுப்புகளை ஏற்க தவறிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஆசிரியர்கள் அவர்களுடைய கடமைகள் என்ன? ஆசிரியர்கள் தங்களுடைய குறிக்கோளாக மாணவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்ட வேண்டும், இவர்களுக்கு அறிவை அமுதாக ஊட்ட வேண்டும், புத்தக பூச்சிகளாக இவர்களை மாற்ற வேண்டும், பட்டதாரிகளாக, பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்பதனை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு நாங்கள் கல்வியை புகட்டுகிறோம், அறிவை நாங்கள் அவர்களுக்கு அமுதாக ஊட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, ஆன்மீகத்தை மறந்துவிடக் கூடாது, இறை நம்பிக்கையை மறந்துவிடக் கூடாது, ஒழுக்க விழுமியங்களை மறந்துவிடக் கூடாது, சமூக சிந்தனையை ஊட்ட தவறிவிடக் கூடாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடங்களையும் அந்த புத்தகங்களையும் அறிவியல் தகவல்களையும் மூளைக்கு ஏற்றுவதோடு நாங்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளை எப்படி ஆன்மீக துறையில் வளப்படுத்தலாம், ஒழுக்க விழுமியங்களை எப்படி பலப்படுத்தலாம், கல்வித்துறையில் எப்படி எல்லாம் மேம்படுத்தலாம் என்பதனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் இருப்பார்களாக இருந்தால் மிக சிறந்த தலைமுறையினர் எமது சமூகத்திலே உருவாகுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எமது சமூகத்தின் கல்வி நிலை மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எமது சமூகத்திலே மாணவிகள் படிக்கக்கூடிய அளவுக்கு, கல்வித்துறையில் ஈடுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் ஈடுபாடு காட்ட தவறிவிடுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டவைகளாக மாறியிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்கள் எதிர்காலத்திலே சமூகத்தை தலைமை தாங்க வேண்டியவர்கள். இந்த மாணவர்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். மாணவர்களே, வாலிபர்களே, இந்த கடமையை மிகச் சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த மார்க்கத்தை கட்டிக்காக்க வேண்டியவர்கள், இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டியவர்கள், மார்க்கத்தின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டியவர்கள். எமது வாலிபத்தை மீடியாக்களின் பின்னால், விளையாட்டுத் துறையின் பின்னால் நாங்கள் ஒருபொழுதும் வீணடித்து விடக்கூடாது. எமது சமூகத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையான அந்த துறையில் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எமது சமூகத்திலே இந்த மூன்று தரப்பினரும், வாலிப மாணவ சமூகமும், பெற்றோர்கள் என்ற தரப்பினரும், ஆசிரியர்கள் என்ற தரப்பினரும் தங்களுடைய பொறுப்புகளையும் தங்களுடைய கடமைகளையும் மிகச் சரியாக உணர்ந்து நிறைவேற்றுவார்களாக இருந்தால் எமது சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் வாழலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்று நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஈமானையும் இறையச்சத்தையும் இறை நம்பிக்கையையும் மார்க்கப்பற்றையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானின் மூலமாக உலகத்திலே நிம்மதியாக வாழலாம். மார்க்கப்பத்தின் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை வாக்களித்திருக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ் இன்னொரு பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்றைய நவீன யுகத்திலே மேற்குலகம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியவாதிகள், வகுப்புவாத சிந்தனையாளர்கள் நவீன அறிவியலின் ஊடாக முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்தெந்த துறையின் ஊடாக, எந்தெந்த வழிகளின் ஊடாக மார்க்கத்தை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த துறைகளின் ஊடாக அவர்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கத்தக்கவர்களாக எமது சமூகத்தை தன்னிறைவு பெற்ற சமூகமாக மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நவீன உலகம் விஞ்ஞானத்தின் ஊடாக, அறிவியலின் ஊடாக, நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக தங்களது மேலாதிக்கத்தை உலகத்திலே நிலைநாட்டி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த துறைகளுடைய முன்னேற்றம் என்பது கல்வித்துறையின் பின்னால் அமைந்திருக்கிறது. இந்த கல்வித்துறையில் மேம்பாடு காண வேண்டிய கட்டாய நிலையில் எமது சமூகம் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இன்றைய உலகில் செய்திகளை வதந்திகளாக மாற்றுவதும், வதந்திகளை செய்திகளாக மாற்றுவதும், உண்மைகளை போலிகளாகவும் போலிகளை உண்மைகளாகவும் மாற்றக்கூடிய மிகப்பெரும் சக்தி மீடியாக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த மீடியாக்கள் யாருடைய கைகளிலே இருக்கின்றனவோ, ஊடகத்துறையை யாரெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் அன்றாட செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த முஸ்லிம் சமூகம் கொடுமைகளையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம் சமூகம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்பவர்கள் தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள், மனிதநேயமற்றவர்கள், மத வெறியர்கள், ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்கள், பெண்களை அடிமைப்படுத்துபவர்கள், உலகத்துடைய அனைத்து குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணிகள் இவர்கள் தான் என்று முஸ்லிம்களின் மீது விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன. மீடியாக்கள் செய்திகளை பரப்பி வருகின்றன. கண்ணியமானவர்களே, இந்த மீடியா துறையில் எந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்? எமது நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் வானொலி சேவை எமது கைகளிலே இருக்கிறது. ஒரு சில பத்திரிகைகள் முஸ்லிம்களுக்காக நடாத்தப்படுகின்றன. ஆனால் எமது தாய்மொழியிலே அந்த மீடியாக்கள் எல்லாம் முடங்கி கிடக்கின்றன. எமது நாட்டிலே வாழும் பெரும்பான்மை சமூகத்தினரோடு எமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளத்தக்க வகையில் நாங்கள் மீடியா துறையில் முன்னேற்றம் அடையவில்லை. எமது முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாடு என்ன? எமது நியாயங்கள் என்ன? இந்த நாட்டுக்காக நாங்கள் ஆற்றிய சேவைகள் என்ன? எமது சாதனைகள் என்ன? பெரும்பான்மை சமூகத்தினருக்கு இவைகளை உணர்த்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மீடியா தேவைப்படுகிறது. அந்தந்த மொழியிலே அவர்களோடு கலந்துரையாட தேவையான மீடியாக்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன. அந்த துறையில் இன்று வரை முன்னேற்றம் காணாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எமது வானொலி சேவையில் எமது முஸ்லிம்களோடு மாத்திரம் உரையாடி கொண்டிருக்கிறோம். எமது பத்திரிகைகளிலே எமது சமூகத்தோடு மாத்திரம் உரையாடி கொண்டிருக்கிறோம். எமது உண்மைகள், எமது நிலைப்பாடுகள், எமது நியாயங்கள், எமது சாதனைகள் இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே மாத்திரம் இவைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியர்களுக்கு இவைகளை பற்றி தெரியாது. கண்ணியமானவர்களே, எந்த மீடியாக்களின் ஊடாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்நியர்கள் முயற்சிக்கிறார்களோ அந்த துறையின் ஊடாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கத்தக்கவர்களாக எமது சமூகத்தை தன்னிறைவு பெற்ற சமூகமாக மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எமது சமூகத்தின் அரசியல் துறையும் மிக பலவீனமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எமது சமூகம் அரசியல் துறையில் ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தின் ஒற்றுமையின்மையின் காரணமாக, அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையின்மையின் காரணமாக, சமூகத்தின் ஒற்றுமையின்மையின் காரணமாக வீழ்த்தப்பட்டவர்களாக எமது சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஈமானின் ஊடாக, அமல்களின் ஊடாக, இறை நம்பிக்கையின் ஊடாக, தக்வாவின் ஊடாக அல்லாஹ்வுடைய உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அதே நேரம் குனூத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக, துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் உதவிகளையும் இறைங்கும் அதே நேரத்திலே இந்த துறைகளிலும் கால் பதித்து தன்னிறைவு பெற்ற சமூகமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கல்வித்துறையிலும் அரசியல் துறையிலும் சுகாதாரத்துறையிலும் ஏனைய உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஏனைய துறைகளிலும் மேம்பாடு கண்ட தன்னிறைவு பெற்ற சமூகமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் முஸ்லிம்களை எதிர்த்து உலகத்திலே எந்த சக்திக்கும் நிற்க முடியாது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து வைப்பாயாக. எமது வாலிப சமூகம் மாற்றப்பட்டுள்ளவர்களாக, மாணவர் சமூகம் கல்வித்துறை ஈடுபாடு கொண்டவர்களாக யா அல்லாஹ் அவர்களை நீ ஆக்கியருள்வாயாக. உனது நம்பிக்கையையும் மாற்றப்பட்டையும் உள்ளத்திலே சுமந்தவர்களாக உலகத்திலே வாழக்கூடிய நல்லவர்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கியருள்வாயாக. இந்த உலகத்திலே அந்நியர்களின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளுக்கு யா அல்லாஹ் நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீ எங்களுக்கு தீர்வுகளை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.